மத்தேயு அதிகாரம் 27. தலைமை ஆசாரியரும் மூத்த யூத தலைவர்களும் மறுநாள் அதிகாலையில் இயேசுவை கொல்ல தீர்மானித்தார்கள். அவர்கள் இயேசுவை சங்கிலியில் பிணைத்து ஆளுநர் பிலாத்துவிடம் அழைத்துச் சென்றார்கள். அவர்கள் பிலாத்துவிடம் இயேசுவை ஒப்படைத்தார்கள். இயேசுவை எதிரிகளிடம் காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர்கள் இயேசுவை கொல்ல தீர்மானித்ததைக் கண்டபோது தன் செயலுக்காக மிகவும் வருந்தினான். ஆகவே தனக்கு கிடைத்த 30 வெள்ளிக்காசுகளையும் தலைமை ஆசாரியர்களிடமும் மூத்த தலைவர்களிடமும் எடுத்துச் சென்றான். யூதாஸ்,
நான் பாவம் செய்துவிட்டேன், குற்றமற்றவரான இயேசுவை உங்களிடம் கொலை செய்ய கொடுத்து விட்டேன்
என்றான். அதற்கு யூத தலைவர்கள்,
அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, அது உன்னுடைய பிரச்சனை, எங்களுடையதல்ல
என்றார்கள். ஆகவே யூதாஸ் பணத்தை தேவாலயத்தில் வீசி எறிந்தான். பின்னர் யூதாஸ் அவ்விடத்தை விட்டு சென்று தூக்கு போட்டு கொண்டான். வெள்ளி நாணயங்களை பொறுக்கி எடுத்த தலைமை ஆசாரியர்கள்,
இப்பணத்தை தேவாலய கருவூலத்தில் வைத்திருக்க நம் சட்டம் அனுமதிக்காது, ஏனென்றால் இப்பணம் ஒருவனது மரணத்திற்காக கொடுக்கப்பட்டது
என்று சொல்லி அப்பணத்தை கொண்டு குயவனின் வயல் என்று அழைக்கப்பட்ட நிலத்தை அவர்கள் வாங்க தீர்மானித்தார்கள். அந்த நிலம் எருசலேமை காண வரும் பயணிகள் இறந்தால் அவர்களை அடக்கம் செய்ய பயன்படுத்தப்பட்டது. எனவேதான் அந்த நிலம் இன்னமும் இரத்த நிலம் என அழைக்கப்படுகிறது. தீர்க்கதரிசி எரேமியா சொன்னபடி இது நடந்தது.
அவர்கள் 30 வெள்ளி நாணயங்களை எடுத்து கொண்டார்கள். அதுவே இஸ்ரவேலர்கள் அவருக்கு நிர்ணயித்த விலை. கர்த்தர் எனக்கு ஆணையிட்டது போல அந்த 30 வெள்ளி நாணயங்களை குயவனின் வயலை வாங்க பயன்படுத்தினார்கள்.
இயேசு ஆளுநரான பிலாத்துவின் முன்னால் நின்றார். பிலாத்து இயேசுவிடம் பல கேள்விகள் கேட்டான்.
யூதர்களின் ராஜன் நீர்தானா
என்று கேட்டான். அதற்கு இயேசு,
ஆம், நானேதான்
என்றார். தலைமை ஆசாரியர்களும் மூத்த யூத தலைவர்களும் இயேசுவை குற்றம் சுமத்திய பொழுது அவர் எதுவும் கூறவில்லை. ஆகவே பிலாத்து இயேசுவிடம்,
இவர்கள் உன் மீது சுமத்திய இத்தனை குற்றச்சாட்டுகளையும் கேட்டாயல்லவா, நீ ஏன் பதில் சொல்லக்கூடாது
என்றான். ஆனால் இயேசு பிலாத்துவிற்கு பதில் ஏதும் கூறவில்லை. அதைக் கண்டு பிலாத்து மிகவும் வியப்படைந்தான். ஒவ்வொரு வருடமும் பஸ்கா பண்டிகையின் போது சிறையிலிருந்து ஒருவரை ஆளுநர் விடுவிப்பது வழக்கம். மக்கள் விரும்பும் ஒருவரை விடுவிப்பது வழக்கம். அப்பொழுது துன்மார்க்கனான ஒருவன் சிறையிலிருந்தான். அவன் பெயர் பரபாஸ். பிலாத்துவின் வீட்டிற்கு முன் மக்கள் கூடினார்கள். பிலாத்து மக்களை பார்த்து,
உங்களுக்காக ஒருவனை விடுதலை செய்கிறேன், நீங்கள் யாரை விடுவிக்க விரும்புகிறீர்கள், பரபாசையா அல்லது கிறிஸ்து எனப்படும் இயேசுவையா
என்றான். பொறாமை கொண்டே மக்கள் தன்னிடம் இயேசுவை ஒப்படைத்துள்ளார்கள் என்பதை பிலாத்து அறிந்தான். நீதி வழங்கும் இடத்தில் அமர்ந்து பிலாத்து இவற்றை கூறினான். அப்போது அவனது மனைவி ஒரு செய்தி அனுப்பினாள். அதில்,
இயேசுவை எதுவும் செய்யாதீர்கள், அவர் குற்றமற்றவர். இன்று நான் அவரை பற்றி ஒரு கனவு கண்டேன், அது என்னை மிகவும் கலங்க வைத்தது
என்று இருந்தது. ஆனால் தலைமை ஆசாரியர்களும் மூத்த யூத தலைவர்களும் பரபாசை விடுதலை செய்யவும் இயேசுவை கொல்ல வேண்டுமெனவும் கோரிக்கை வைக்க மக்களை தூண்டினார்கள். பிலாத்து,
என்னிடம் பரபாசும் இயேசுவும் உள்ளார்கள், யாரை விடுவிக்க நீங்கள் விரும்புகிறீர்கள்
என்று கேட்டான். அதற்கு மக்கள்,
பரபாஸ்
என்று சொன்னார்கள்.
அப்படியானால் கிறிஸ்து எனப்படும் இயேசுவை என்ன செய்வது
என்று பிலாத்து கேட்டான்.
அவரை சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள்
என்று மக்கள் சொன்னார்கள்.
அவரை ஏன் கொல்ல விரும்புகிறீர்கள், அவர் என்ன தவறு செய்தார்
என்று பிலாத்து மக்களை கேட்டான். ஆனால் மக்கள் அனைவரும்,
அவரை சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள், கொள்ளுங்கள்
என்று சத்தமாய் கூக்குரல் இட்டு சொன்னார்கள். மக்களை மாற்ற தன்னால் ஏதும் செய்ய முடியாது என்பதை பிலாத்து கண்டான். மேலும் மக்கள் பொறுமை இழப்பதையும் பிலாத்து கவனித்தான். ஆகவே தண்ணீரை எடுத்து மக்கள் எல்லோரும் காணுமாறு தன் கைகளை கழுவினான். பின்பு,
இவரது மரணத்துக்கு நான் பொறுப்பல்ல, நீங்களே அதை செய்கிறீர்கள்
என்று பிலாத்து கூறினான்.
அவரது மரணத்திற்கு நாங்களே பொறுப்பு. அவரது மரணத்திற்கான தண்டனையை எங்களுக்கும் எங்கள் குழந்தைகளுக்குமாக நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம்
என்று மக்கள் அனைவரும் கூறினார்கள். பின் பிலாத்து பரபாசை விடுதலை செய்தான். இயேசுவை சாட்டையால் அடிக்குமாறு பிலாத்து சில வீரர்களிடம் கூறினான். பிறகு சிலுவையில் அறைந்து கொள்வதற்கு வீரர்களிடம் இயேசுவை ஒப்படைத்தான். பின்னர் பிலாத்துவின் வீரர்கள் இயேசுவை பிலாத்துவின் அரண்மனைக்குள் கொண்டு வந்தார்கள். எல்லா வீரர்களும் இயேசுவை சுற்றி கொண்டு அவரது ஆடைகளை கழற்றி ஒரு சிவப்பு மேலங்கியை அணிவித்தார்கள். வீரர்கள் முட்களால் ஒரு கீடும் செய்து அதை இயேசுவின் தலையில் சூட்டினார்கள். அவரது வலது கையில் ஒரு தடியை கொடுத்தார்கள். பின்னர் அவ்வீரர்கள் இயேசுவின் முன்னால் குனிந்து கேலி செய்தார்கள்.
வணக்கம் யூதர்களின் ராஜாவே
என்றார்கள். அவர் முகத்தில் காரி உமிழ்ந்தார்கள். பின்னர் அவரது கையில் இருந்த தடியை வாங்கி அவரது தலையில் பல முறை அடித்தார்கள். இயேசுவை அவர்கள் கேலி செய்து முடித்ததும் சிவப்பு மேலங்கியை நீக்கிய பின் அவரது ஆடைகளை அணிவித்தார்கள். பின்னர் சிலுவையில் அறைந்து கொள்வதற்காக இயேசுவை வீரர்கள் அழைத்துச் சென்றார்கள். போர் வீரர்கள் இயேசுவுடன் நகரை விட்டு வெளியில் சென்று கொண்டிருந்தார்கள். சிரேனை என்னுமிடத்திலிருந்து வந்த சீமோன் என்பவனை இயேசுவுக்காக சிலுவையை சுமந்து வர போர் வீரர்கள் கட்டாயப்படுத்தினார்கள். மண்டை ஓட்டின் இடம் என்னும் பொருள்படும் கொல்கதா என்று அழைக்கப்படும் இடத்திற்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அங்கு வலியை மறக்கச் செய்யும் மருந்து கலந்த பானத்தை இயேசுவுக்கு கொடுத்தார்கள். அதை சுவைத்த இயேசு அதை குடிக்க மறுத்தார். போர் வீரர்கள் இயேசுவை சிலுவையில் ஆணிகளை வைத்து அறைந்தார்கள். யார் இயேசுவின் ஆடைகளை பெறுவது என்பதை சீட்டு போட்டு முடிவு செய்தார்கள். போர் வீரர்கள் அங்கு உட்கார்ந்து இயேசுவை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். இயேசுவின் தலைக்கு மேல் ஒரு அறிவிப்பு பலகையை அவர்கள் அறைந்தார்கள். அதில் இவர் இயேசு யூதர்களின் ராஜா என்று எழுதியிருந்தது. இயேசுவின் வலப்பக்கமும் இடப்பக்கமும் இரு கொள்ளைக்காரர்கள் சிலுவில் அறையப்பட்டார்கள். மக்கள் இயேசுவின் அருகில் நடந்து சென்று அவரை திட்டினார்கள். தலையை குலுக்கியபடி மக்கள் கூறினார்கள்,
தேவாலயத்தை இடித்து 3 நாட்களில் மீண்டும் கட்ட முடியும் என கூறினாயே, உன்னையே காப்பாற்றிக்கொள், நீ தேவனின் குமாரன் என்பது உண்மையானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா
என்றனர். தலைமை ஆசாரியர், வேதபாரகர் மற்றும் மூத்த யூத தலைவர்கள் ஆகிய அனைவரும் அங்கிருந்தனர். மக்கள் செய்தது போலவே அவர்களும் இயேசுவை கேலி செய்தார்கள். அவர்கள்,
இவன் மற்றவர்களை காப்பாற்றினான், ஆனால் தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. இவனை யூதர்களின் ராஜா என்று மக்கள் கூறுகிறார்கள். இவன் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து கீழே இறங்கி வர வேண்டும், அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம். இவன் தேவனை நம்பினான், எனவே தேவன் விரும்பினால் இவனை காப்பாற்றட்டும், நான் தேவகுமாரன் என இவன் கூறினான்
என்றார்கள். அவ்வாறாகவே இயேசுவின் இரு பக்கமும் சிலுவில் அறையப்பட்ட கொள்ளைக்காரர்களும் அவரை நிந்தனை செய்தனர். நடுப்பகலில் நாடு முழுவதும் இருண்டது. இருள் 3 மணி நேரம் தொடர்ந்தது. சுமார் 3 மணி அளவில் இயேசு உரத்த குரலில்,
ஏலி ஏலி லமா சபக்தோனி
என்று கதறினார். இதன் பொருள், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பதாகும். அங்கு நின்றிருந்த சிலர் இதை கேட்டார்கள். அவர்கள்,
அவன் எலியாவை அழைக்கிறான்
என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடிப்போய் கடல் பஞ்சை கொண்டு வந்தான். அதை புளிப்பான பானத்தில் தோய்த்து குச்சியில் கட்டி இயேசுவுக்கு குடிக்க கொடுத்தான். ஆனால் மற்றவர்கள்,
அவனை தொந்தரவு செய்யாதே, எலியா அவனை காப்பாற்ற வருவானா என்பதை காண வேண்டும்
என்றார்கள். மீண்டும் இயேசு ஒருமுறை சத்தமிட்டு கதறினார். பின்னர் இயேசுவின் ஆவி பிரிந்தது. இயேசு இறந்தபொழுது தேவாலயத்தில் இருந்த திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. கிழிசல் திரைச்சீலையின் மேலிருந்து துவங்கி கீழே வரைக்கும் வந்தது. மேலும் நிலம் நடுங்கியது, பாறைகள் நொறுங்கின, கல்லறைகள் அனைத்தும் திறந்தன. தேவனுடைய மனிதர்கள் பலர் மீண்டும் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார்கள். கல்லறையில் இருந்து எழுந்த அவர்கள் இயேசு மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த பின்பு பரிசுத்த நகருக்கு சென்றதை மக்கள் பலரும் கண்டார்கள். இயேசுவுக்கு காவலிருந்த படைத்தலைவனும் போர் வீரர்களும் நிலநடுக்கம் ஏற்பட்டதையும் நடந்த நிகழ்ச்சிகளையும் கண்டார்கள். மிகவும் பயந்து போன அவர்கள்,
இவர் உண்மையிலேயே தேவகுமாரன்தான்
என்றார்கள். பெண்கள் பலரும் சிலுவைக்கு தொலைவில் நின்று கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் கலிலேயாவிலிருந்து இயேசுவை தொடர்ந்து வந்த பெண்கள், மகதலேனா மரியாள், யாக்கோபு மற்றும் யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாள் மற்றும் யாக்கோபு, யோவான் ஆகியோரின் தாயும் இருந்தார்கள். அன்று மாலை அரிமத்தியாவிலிருந்து இயேசுவின் சீஷனும் செல்வந்தனும் அருமத்தியா ஊரானும் ஆகிய யோசேப்பு எருசலேமுக்கு வந்தான். யோசேப்பு பிலாத்துவிடம் சென்று இயேசுவின் சரீரத்தை கேட்டான். பிலாத்து இயேசுவின் சரீரத்தை யோசேப்பிடம் கொடுக்குமாறு வீரர்களுக்கு கட்டளையிட்டான். பின்பு யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை பெற்றுக்கொண்டு அதை புதிய மென்மையான துணியில் சுற்றினான். இயேசுவின் சரீரத்தை ஒரு பாறையில் தோண்டிய புதிய கல்லறையில் யோசேப்பு அடக்கம் செய்தான். ஒரு பெரிய பாறாங்கல்லை கொண்டு கல்லறை வாயிலை மூடினான். இவற்றை செய்த பின் யோசேப்பு அங்கிருந்து புறப்பட்டு சென்றான். மகதலேனா மரியாளும் மரியாள் என்னும் பெயர் கொண்ட மற்றொரு பெண்ணும் கல்லறைக்கு அருகில் அமர்ந்திருந்தனர். ஆயத்த நாளுக்கு மறுநாள் தலைமை ஆசாரியர்களும் பரிசேயர்களும் பிலாத்துவிடம் சென்று,
ஐயா, தான் உயிருடன் இருந்தபொழுது அப்பொய்யன் நான் 3 நாட்களுக்கு பின் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுவேன் என்று கூறினான். ஆகவே 3 நாட்கள் ஆகிற வரையிலும் கல்லறையை நன்கு காவல் காக்க உத்தரவிடுங்கள். அவனது சீசர்கள் வந்து சரீரத்தை திருட முயற்சிக்கலாம். பின் மக்களிடம் சென்று அவன் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து விட்டதாக கூறக்கூடும். அவனை பற்றி அவர்கள் முன்னர் கூறிய பொய்களை காட்டிலும் இது அதிக மோசமானதாக இருக்கும்
என்றார்கள். அதற்கு பிலாத்து,
சில போர் வீரர்களை அழைத்து சென்று உங்களால் முடிந்த அளவு கல்லறையை காவல் செய்யுங்கள்
என்று கூறினான். ஆகவே அவர்கள் அனைவரும் சென்று சரீரத்தை யாரும் திருடாதவாறு பாதுகாத்தார்கள். கல்லறையை மூடிய கல்லுக்கு முத்திரை வைத்தும் போர் வீரர்களை காவலுக்கு வைத்தும் இதை செய்தார்கள்.